நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
எஸ்பிஎஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2025 முடிவடைய இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு உலக அளவில் தாக்கத்தையும் கவனத்தையும் பெற்ற முக்கிய உலக நிகழ்வுகளின் தொகுப்பை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். முதலில் காசா போர் நிறுத்தம். கடந்த 2023 இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் தொடர்ச்சியாக காசா மீது இஸ்ரேல் தொடங்கிய போர் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனிய மக்களின் உயிரை பறித்த நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே காசா போர் நிறுத்தம் கையெழுத்தானது. போர் நிறுத்தத்திற்கு முன்னதாக அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட கத்தாரின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிகழ்வும் அரங்கேறியது. பின்னர் இது தொடர்பாக இஸ்ரேல் கத்தாரிடம் மன்னிப்பு கேட்டது. தற்போது காசாவில் போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ள போதிலும் இதுவரை 875 முறைகளுக்கு மேல் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக காசா அரசு ஊடக அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. காசா ஒருபுறம் இருக்க அண்டை நாடுகளான லெபனான், சிரியா மீது அவ்வப்போது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே போல் ஈரான் ராணுவம் மற்றும் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதும் அதன் தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிகழ்வும் அரங்கேறியது. பின்னர் ஈரான் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது என இஸ்ரேல் ஈரானுக்கு இடையிலான 12 போர் இந்த ஆண்டின் முக்கிய நிகழ்வாக அமைந்திருந்தது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கி 4 நிறைவடைய இருக்கும் நிலையில் இப்போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவின் தலையீட்டுடன் தீவிரமாக நடந்து வருகின்றன. மிக சமீபத்தில் அமெரிக்க நகரான மியாமியில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகளிடையே உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. இந்த போர் நிறுத்த விவகாரத்தில் அமெரிக்கா முன்வைத்த 28 அம்ச அமைதி திட்டம் என்பது நேட்டோ தொடர்பான ரஷ்யாவின் கோரிக்கைகளுக்கும் உக்ரைனில் 1/5 பகுதியை ரஷ்யா கட்டுப்படுத்துவதற்கும் அடிபணியும் விதமாக இருப்பதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கருதியதாக கூறப்பட்டது. பின்னர் மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட அமைதி திட்டத்தை தயாரித்துள்ளதாக அமெரிக்கா மற்றும் உக்ரைன் தரப்பு கூறியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஐரோப்பியா மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தாது என்ற உத்தரவாதத்தை தர தயார், ஆனால் ஐரோப்பியா மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா ஒருபோதும் எண்ணியதில்லை போன்ற கருத்துக்களையும் ரஷ்ய அதிபர் புட்டின் போர் நிறுத்தம் தொடர்பான விவகாரத்தில் முன்வைத்திருந்தார். அமெரிக்காவின் அதிபராக 2வது முறையாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் பல உலக நாடுகளுடன், குறிப்பாக சீனா, இந்தியா, ஆப்பிரிக்க நாடுகள், லத்தீன் அமெரிக்க நாடுகள் மீது தீவிரமான வர்த்தக மோதலை மேற்கொண்டார். உச்சபட்சமாக சீனா மீது 155% வரி விதிக்கப்பட்டது. சீனா பதிலுக்கு அமெரிக்கா மீது 125% வரி விதித்தது. டிரம்ப் மேற்கொண்ட இந்த வரி நடவடிக்கை அமெரிக்காவின் வர்த்தக போராகவும் வர்ணிக்கப்பட்டது. வெனிசுலா போதைப் பொருட்களின் கூடாரமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா முதலில் போதைப் பொருட்கள் சுமந்து வந்ததாக சொல்லப்படும் படகுகள் மீதும் பின்னர் எண்ணெய் கப்பல்கள் மீதும் இராணுவ ரீதியிலான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இதனால் அமெரிக்கா வெனிசுலா இடையே போர் அபாயம் மூண்டுள்ளது. இது வரும் ஆண்டும் தொடரக்கூடிய மிக முக்கிய சிக்கலாக பார்க்கப்படுகிறது. வெனிசுலாவை குறிவைத்து அமெரிக்கா மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கை என்பது கொள்ளையடிப்பதை விட மோசமான செயல் என வெனிசுலா தரப்பு விமர்சித்திருக்கிறது. அத்துடன் எண்ணெய் கப்பல்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக அமெரிக்காவை சாடியிருக்கும் ரஷ்யா மற்றும் சீனா இது மிரட்டி ஆக்கிரமிக்கும் செயல் என குறிப்பிட்டுள்ளது. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது ஆயுதாரிகள் நடத்திய தாக்குதலின் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் எனும் ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்ட இந்தியா பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியிருந்தது. இதற்கு பதில் தாக்குதல்களாக இந்தியாவின் எல்லையோர பகுதிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. காஷ்மீரில் நிகழ்ந்த தாக்குதலுக்கு பின்னர் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தையும் இந்தியா நிறுத்தி வைத்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நேரடி மோதல் முடிவுக்கு வந்த போதிலும் இராஜாங்க ரீதியிலான மோதல் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே நீடித்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து செயல்பட்டு வரும் தெஹ்ரிக் இ தாலிபான் எனப்படும் TTP ஆயுத அமைப்பு பாகிஸ்தான் மீது தாக்குதல்களை நடத்துவதாக பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதன் தொடர்ச்சியாக ஆப்கானின் தாலிபான் அரசு பாகிஸ்தான் மீது பதில் தாக்குதல்களை நடத்தியது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையே மூண்ட இந்த எல்லை போரால் இரு நாடுகளின் உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் இந்தியா உடனான ஆப்கானிஸ்தானின் நெருக்கத்தினையும் பாகிஸ்தான் விமர்சித்திருந்தது. கத்தார், துருக்கி தலையீட்டில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்ட போதிலும் பொருளாதார ரீதியாக நலிவான நிலையில் உள்ள இரு நாடுகளும் தொடர்ந்து சிக்கலுக்குரிய மோதல் மூலம் அபாயத்திலேயே உள்ளது. தாய்லாந்து மற்றும் கம்போடிய படைகளிடையே இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக எல்லை மோதல் வெடித்துள்ளது. 817 கிலோமீட்டர் தொலைவுடைய நிலை எல்லையின் பகுதிகளில் இந்த மோதல்கள் நடந்து வருகின்றன. போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகளில் சீனா, அமெரிக்கா, மலேசியா ஆகிய நாடுகள் ஈடுபட்டுள்ள போதிலும் இரு நாடுகளிலான ராணுவ பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இச்சூழலால் தற்போது 800,000 அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த 2024 நடந்த மாணவ போராட்டத்தில் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கலைக்கப்பட்டு அவரும் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 2026 வங்கதேசத்தில் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் முக்கிய பிரதம வேட்பாளராக அறியப்படும் வங்கதேச தேசியவாத கட்சியின் தாரிக் ரஹ்மான் லண்டனிலிருந்து 17 பிறகு வங்கதேசத்திற்கு திரும்பியுள்ளார். அதே சமயம் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ தலைவர்கள் படுகொலை, இந்து சிறுபான்மையினர் மீது மோசமான கும்பல் தாக்குதல் என வங்கதேசம் மீண்டும் பதற்றமான நிலையை எட்டியுள்ளது. நேபாளத்தில் ஜென்சி இளைஞர்கள் தலைமையிலான மிகப்பெரிய போராட்டங்கள் வன்முறையாக வெடித்து பிரதமர் KP சர்மா ஒலி பதவி விலகியதால் நேபாளத்தில் ஆட்சி கவிழ்ப்பு ஏற்பட்டது. இந்த ஆண்டின் மிக முக்கிய நிகழ்வாக அறியப்படும் இப்போராட்டம் அரசு நிர்வாகத்தில் பெருகிய ஊழல், சமூக ஊடக தளங்களின் மீதான தடை காரணமாக நடந்திருந்தது. ராணுவ ஆட்சியின் கீழ் உள்ள மியான்மர் உள்நாட்டு போரில் சிக்கியுள்ள நிலையில் அங்கு ராணுவம் பொது தேர்தலை நடத்த இருக்கிறது. இதற்காக அண்மையில் 3,000 மேற்பட்ட அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. ராணுவ ஆட்சி காரணமாக மியான்மரின் பல பகுதிகள் ராணுவத்தை எதிர்க்கக்கூடிய பல்வேறு விதமான ஆயுத குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சூழலில் இத்தேர்தல் மியான்மரில் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வியினையும் எழுப்பியுள்ளது. அமெரிக்காவின் ஏற்பாட்டில் காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளிடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள போதிலும் காங்கோவில் மோதல் போக்கு இன்னும் குறையவில்லை. ருவாண்டா பின்னணியில் இயங்குவதாக சொல்லப்படும் M23 கிளர்ச்சி குழுவுக்கும் காங்கோ ராணுவத்திற்கும் தொடர்ந்து மோதல் நீடித்து வருகிற சூழலில் போர் பாதித்த பகுதிகளில் நிலைத்தன்மையை கொண்டுவரும் விதமாகவும் அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுப்பதற்கான முதலீட்டையும் ஈர்க்கும் விதத்திலும் அமெரிக்காவின் ஏற்பாட்டில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சூடானில் கடந்த 2023 முதல் ராணுவத்திற்கும் துணை ராணுவப்படையான RSFக்கும் நடந்து வரும் உள்நாட்டு போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதுவரை 40,000 மக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் 14 மில்லியன் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். நமீபியாவில் 70,000 அதிகமான ஓவோஹெரோரோ மற்றும் நாமா பழங்குடி மக்கள் ஜெர்மனி காலனிய படைகளால் இனப்படுகொலை செய்யப்பட்டதன் நினைவாக இனப்படுகொலை நினைவு தினத்தை முதன் முறையாக நமீபிய அரசு இந்த ஆண்டு அனுசரித்திருந்தது. 20th century முதல் இனப்படுகொலையாக கருதப்படும் இது கடந்த 1904 முதல் 1908 வரையிலான காலகட்டத்தில் நிகழ்ந்த படுகொலைகளாகும். இதனை இனப்படுகொலை என கடந்த 2021 ஜெர்மனி ஏற்றுக்கொண்டிருந்தது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.